ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பைதூஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையின்போது நாடு முழுவதும் சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநாவுடன் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை வளாகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் சிலையை திறந்து வைத்து அவர் பேசினார். சமூக வளர்ச்சிக்கு கல்வி மிக முக்கியமானது என்று கே ஆர் நாராயணன் வலியுறுத்தியதை குடியரசுத் தலைவர் நினைவு கூர்ந்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பீகார் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பைதூஜ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான அன்பையும் பாசத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பண்டிகையொட்டி அனைவருக்கும் வளமும் நலமும் பெருகட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள அறிக்கையில், பைதூஜ் பண்டிகையொட்டி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தீபாவளி பண்டிகையின்போது நாடு முழுவதும் சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 18ஆம் தேதி ஒரே நாளில் இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி முதல் தீபாவளி பண்டிகை வரை 3 நாட்களில் மட்டும் 73 கோடியே 60 லட்சம் பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டப்பேரவைக்கு 122 தொகுதிகளில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும். சீதாமாரி, மதுபானி, கிழக்கு சம்பாரன் உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 14ஆம் தேதி எண்ணப்படும். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களுடன் இன்று மாலை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக பிஜேபி தொண்டர்கள் அயராது பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று பீகார் மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் திரு கிருஷ்ணா அல்லாவரு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஐநாவுடன் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக 11 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வெளியிட்டுள்ள உத்தரவில் பாலஸ்தீன பகுதியில் மனித உரிமை சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் காசா பகுதியில் உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் வரவேற்றுள்ளார். நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு அவர் இஸ்ரேலை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளது. சர்வதேச சட்டத்தை அரசியலாக்குவதாக இஸ்ரேல் குறை கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கே பொன்னுசாமி உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 74. நெஞ்சுவலி காரணமாக அவர் இன்று காலை நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவும் மருத்துவமனை அறிக்கை தெரிவிக்கிறது. திமுகவைச் சேர்ந்த கே பொன்னுசாமி சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து 2 முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2006 முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் 2021 நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் பணியாற்றி வந்தார். அவரது மறைவுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தகடு முறைகேடு தொடர்பான வழக்கில் கோயில் முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு கைது செய்யப்பட்டுள்ளார். முறைகேடு தொடர்பாக கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத்தகடு முறைகேட்டில் 2019 முதல் அவர் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து கடந்த ஆண்டு அவரை கோயில் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை காரணமாக தமிழகத்தின் ஏரி மற்றும் அணைகளிலிருந்து உபரி நீர் அவ்வப்போது திறந்துவிடப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பா ஏரியிலிருந்து இன்று காலை 10 மணி அளவில் 750 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஏரி நீர்மட்ட மொத்த உயரம் 24 அடியாகும். நீர்த்தேக்க மட்டத்தினை 21 அடியாக பராமரிக்க ஏதுவாகவும் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதாலும் நீர்வரத்து தொடர்ச்சியாக உயர்வதை தவிர்க்க படிப்படியாக சென்னையின் தாழ்நிலை பகுதிக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க அணையின் வெள்ள நீர் வடிகாட்டுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரிக்கு வரும் உபரி நீரை அணையின் பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து நேற்று உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. காஞ்சிபுரத்திலிருந்து பியா சிவகுமார்.
காலை முதல் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்து வருகிறது. மலையோர பகுதிகளான பேச்சிப்பாறை, கோதையாறு, கீரிப்பாறை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளான அருமனை, திப்பரப்பு ஆகிய பகுதிகளில் மழை நீடிக்கிறது. மழை காரணமாக தாமிரபரணி ஆறு, கோதையாறு, பரளி ஆறு ஆகியன கரைபுரண்டு ஓடுகின்றன. குளித்துறை சப்பாத்து பாலம் நிறைந்து தண்ணீர் செல்வதால் 5வது நாளாக அங்கு போக்குவரத்து தடை நீடிக்கிறது. தொடரும் மழையால் கன்னியாகுமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. மாவட்டத்தில் 47 அடி மொத்த கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 41.82 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 639 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து 5200 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகளிலிருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் 22 சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீர் அகற்றப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் நடை போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 48 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்துள்ளது. அடிலைடில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச தீர்மானித்தது. செர்பியாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து பிரிவினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பைதூஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையின் போது நாடு முழுவதும் சுமார் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநாவுடன் இணைந்து காசா பகுதியில் வாழும் மக்களுக்கு இஸ்ரேல் நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ரஞ்சனா யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.